கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் கிடைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்நாளிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய மாபெரும் இரக்கத்தினாலும் மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்காக அவருடைய சமூகத்திலே அவருடைய குமாரன் மூலமாக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளிலேயும் கூட தேவனுடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொல்லிய வண்ணமாக லோத்தினுடைய நாட்கள் என்கின்ற ஒரு பாடம். அதுல என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மாபெரும் சுவிசேஷங்கள் நம்மளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷங்கள் கிடைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடன் சுதந்திரராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரே சரீரத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேவனுடைய வாக்கு தத்துவங்களுக்கு உடன் பங்காளிகளாகக்கூடிய வாய்ப்பு. சோ இப்பேற்பட்ட மேலான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு தேவன் அவருடைய குமாரன் மூலமாக இந்த சுவிசேஷத்துல நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறதை நாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சோ அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த உடன் சுதந்திரம் என்கின்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அதே சமயம் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள், அதே போல அவருடைய வாக்கு தத்துவத்தினுடைய பங்காளிகள், இப்பேற்பட்ட மாபெரும் சிலாக்கியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இங்கு ஒன்று சேர்ந்து சோ இந்த வருஷத்தினுடைய முடிவில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னம்னாவே அது போக இந்த வருஷத்தினுடைய கடைசி சோ இதெல்லாமே நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுவதற்கு இன்னும் அதிக தூண்டுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. சோ ஒரு வருஷம் முடியுது அப்படின்னாவே அடுத்த ஒரு புது வருஷம் துவங்குது. ஆனாலும் கூட நம்முடைய உடன்படிக்கையினுடைய நாட்கள் ஒரு வருஷம் முடிஞ்சது. அந்த ஒரு வருஷத்தினுடைய முடிவில் நாம் சில கணக்குகள் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக கூட இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் நம்முடைய கான்சிகரேஷனுடைய லைஃப், நம்முடைய அர்ப்பணித்தனுடைய ஜீவியம் எந்த அளவுக்கு இருக்கு, இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து தேவன் கொடுக்கக்கூடிய காலங்கள் இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 2010 கூட நாம் இந்த மாதிரி கலந்து கொள்வதற்கும் அந்த 2010 பங்கு பெறுவதற்கும் நம்மளுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தா, சோ இன்னும் நாம் எந்த விதத்தில தேவனுடைய சத்தியங்களுக்காக நாம் உறுதியாக நிற்கலாம், நாம் செய்து கொண்ட அந்த பலியின் உடன்படிக்கையில இன்னும் நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த கடைசி நாட்களிலே நாம் சிந்தித்து வரக்கூடிய புது வருஷத்திலே நாம் இன்னும் அதிகதிகமாக அந்த உடன்படிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ சோ தேவன் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மேலான ஒரு வார்த்தைகளோடு இன்றைக்குரிய ஒரு பாடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அவன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய ஆதார வசனங்களை மீண்டுமாக நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 17:28-30 சோ இந்த நாட்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில இப்பேற்பட்டதான சத்தியங்களை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருந்துட்டு இருக்கு. நாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே பரிச்சயமான வார்த்தைகள். அனுதினமும் அநேக முறை நாம் இந்த வார்த்தைகளினுடைய சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், எடுத்திருப்போம். இருந்தாலும் இதனுடைய விஷயங்களை இன்றைய நாளிலே நம்ம பார்க்கிறது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு உங்கள் மத்தியில நாம் இந்த பாடங்களை நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தைகள் எந்த சூழ்நிலையில பேசப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில சில வார்த்தைகளை மத்தேயு 24 லூக்கா 17 வாசித்திருப்போம். சோ கர்த்தர் பேசின வார்த்தைகள் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டியது அங்கு அவசியமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ லோத்தினுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்ப லோத்தினுடைய நாட்கள்ல அந்த நாட்கள் அந்த டைம் எப்படி இருந்துச்சு, அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு, அதே சமயம் என்ன காரணத்திற்காக அந்த பட்டணத்தை தேவன் அளித்தார், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, இது அன்னைக்கு லோத்துவனுடைய நாட்கள்ல நடந்து முடிந்த சம்பவங்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய முடிவின் நாட்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சில எச்சரிப்பான விஷயங்களை இந்த பாடங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த சோதோம் குமாரனுடைய நிலைமை, அங்க என்ன சூழ்நிலைகள் போயிட்டு இருந்துச்சு, அது என்ன காலகட்டங்களாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லோத்தினுடைய பயோகிராபி கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லோத்து ஆபிரகாம் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு ஊர் அப்படின்ற தேசத்திலிருந்து கிளம்பி வந்துட்டு இவங்க ஆரானில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்முடைய பாடங்களுக்குள்ள போறது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:31 நம்ம வாசிக்கலாம். கானான் தேசத்துக்கு போறதுக்கு புறப்பட்டாங்க. இப்போ ஆரான் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அங்க தேராக மறுச்சார். தேராக மறுச்சதுக்கு பின்னாடி சோ இவர்கள் ஆபிரகாமும் அதே சமயம் லோத்துவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கானான் தேசம் போறதுக்கு இவங்க புறப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை நம்ம கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த சூழ்நிலையில இந்த கானான் தேசத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னா, இந்த கானான் தேசம் அங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தேசமாக கூட இல்லை, கானான் தேசம் ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய தேசம் தான். இந்த ஒரு தேசத்துக்கு போகின்ற பொழுது, அதாவது இவர்கள் அந்த கல்தேய தேசத்திலிருந்து கிளம்பி வர்றதுக்கும் இவர்கள் கானான் போக சேரக்கூடிய நிலைமைக்கும் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான சந்தோஷங்கள் நடந்திருக்கு, அதே சமயம் அநேக விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் கூட எதிர்கொண்டு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கானான் தேசத்துக்கு அவங்க போய் சேர. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கிறப்போ, இங்க ஆபிரகாமனுடைய விஷயங்கள்லயும் சரி லோத்துவனுடைய விஷயங்கள்லயும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில பிராக்டிக்கல் லெசன்ஸ் நம்மளுக்கு அங்க தேவன் கொடுத்துட்டு இருக்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பாகங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் ஆரம்ப காலங்கள்ல எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காங்க, அந்த பிரதர்லி லவ்ல அப்படி ரொம்ப க்ளோஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ எல்லா விதமான சூழ்நிலையிலும் ரெண்டு பேர் அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காலம். ஆனா சில நாட்கள் அங்க போனதுக்கு பின்னாடி அங்க என்ன விதமான சூழ்நிலைகள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் குறைச்ச அளவில் இருக்கிறப்போ இவர்களுக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை, எந்த விதமான கோபதாபங்களும் இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ, அதாவது அவர்களுடைய மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தி ஆகுது, அவர்களுடைய ஆட்டு மந்தைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அவர்களுடைய பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலையில ரெண்டு பேர்த்துக்கும் என்ன ஆகுதுன்னா, சில மனஸ்தாபங்கள் அங்க வர்றதை நம்ம அறிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆரம்ப காலங்கள்ல நம்ம உள்ள வர்றப்போ அந்த பிரதர்லி கைண்ட்னஸ் இல்ல அந்த அன்பு என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம், ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா வந்து நாட்கள் போக போக தெரியும், நம்ம இப்படைய இந்த கன்வென்ஷனுடைய ஸ்ட்ரென்த் 400 கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆரம்ப காலங்கள்ல 150-200 அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்றைய ஒரு காலகட்டங்கள் நம்ம பார்க்கிறப்போ லோத்தினுடைய நாட்கள், சோ அதே விஷயங்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இருக்கிறது நம்ம உணரக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விதமாக நம்முடைய காலங்களில் கூட அங்க ஏற்படுது. அப்ப அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அதாவது பொருளுடைய வளர்ச்சிகள் மாத்திரம் அவங்களுடைய காலத்துல அவர்கள் அங்க சண்டை போடுறதுக்கு இருக்குல்ல, மாறாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள குறைவா இருப்பதின் நிமித்தமாக அந்த பிளவுகள் அங்க வந்துச்சு. சோ அதே விதமான சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் நமக்குள்ளேயும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த பிளவுகள் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கூட்டங்கள் ஜாஸ்தி ஆகுது, எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது, அதே சமயம் தேவனுடைய ஆவி இங்க அவித்து போடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதை குறைவுபடுத்தக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த காலகட்டங்களில் இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு காரியங்கள் நம்ம இங்க பார்க்கும். அப்போ இவர்கள் அதாவது ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ்ல இருந்துட்டு இருந்தாங்க சில காலங்கள். பின்னாடி என்னாச்சு அப்படின்னா அவர்களுக்குள்ள அங்க பிரிவினைகள் அங்க வந்துச்சு. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த ஆவியில் எளிமையை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கார். எப்போ ஆவியினுடைய உற்சாகம் நம்ம மத்தியில குறையுதோ, சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய நம்ம மத்தியில கூட ஏற்படுறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் ட்ரூத் இன்னைக்கு நமக்கு வந்து அபரித விதமான சத்தியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். சொல்ல முடியாது அபரிவிதமான சத்தியங்கள் இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ தேவனுடைய அறிவு கூட இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு நம்ம வளர்ந்த பிள்ளைகளாகவே இருந்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. சோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கூட இன்னைக்கு சகோதரனுடைய மண்ணா நம்ம படிச்சோம். சோ அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மேட்டுமையான விஷயங்கள் பத்தி பேசினார். அந்த பலங்கொண்டு திடமானதாயிரு. அப்போ அந்த திடமானது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்முடைய மன்னாவில் நம்ம பார்த்தோம். ஒரு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சில எச்சரிக்கைகள் அங்க கொடுத்துட்டு இருக்கா. 1 கொரிந்தியர் 2:2 நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர், 1 கொரிந்தியர் 8 சோ அது ஒரு வேற ஒரு காரியங்களுக்காக பேசிட்டு இருந்தாலும் கூட நாம் வார்த்தைகளை கவனிக்கின்ற பொழுது அறிவு என்ன பண்ணுதான், இருமாப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. சோ அந்த நாலேஜ் இருந்ததுனா கூட சில இருமாப்புகள் அங்க வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அங்க இருக்குது. அதே சமயம் 2வது வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்றாரு, ஒன்றிலும் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் என்ன பண்ணல. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், ஆனா அப்படி அறிவு இருந்தாலும் கூட அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரத்தில் அவன் என்ன பண்ணலன்னா, அந்த வார்த்தைகளை அவர்கள் அங்கு உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கும். ஏன்னா நம்முடைய அன்பின் கர்த்தர் அவருடைய மறித்து உயிர் தெழுந்த பின்னாடி பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறப்போ, இந்த லவோதிக்கேயனுடைய சபையினுடைய காலங்கள்ல ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன அப்படின்றது எல்லாம் அவர் மறித்து உயிர் தெழுந்த பின்னாடி பேசுறது கூடிய வார்த்தைகள் நம்ம வாசிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் 3:17 நம்ம வாசிக்கலாம். போதுங்க. அப்போ இங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல இல்ல நம்முடைய இந்த லவோதிக்கேயன் சர்ச்சினுடைய பீரியட்ல நம்ம இருக்கிறத உணர்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய நிலைமை கொஞ்சம் நம்ம நிதானிச்சு நாம் பார்க்கின்ற பொழுது நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருந்துகிறோம். பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருந்தாலும் கூட நாம் என்னதான் சொல்றோம் அப்படின்னா, நான் ஐஸ்வர்யவான் சம்பந்த அப்படின்ற ஒரு நிலைமையில இன்னைக்கு அந்த லவோதிக்கேயனுடைய பீரியட் இருந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாமே நமக்கு சில எச்சரிப்புகளை இங்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆரம்ப காலங்கள்ல லோத்துனுடைய நாட்கள்ல என்ன விஷயங்கள் அங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இவர்களுக்கு கூட ஐஸ்வர்யங்கள் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துச்சு. அந்த ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்றப்ப என்னன்னா, அந்த அறிவு இருமாப்பை உண்டு பண்ணுச்சு. அப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள சில வாக்குவாதங்கள் அங்க வந்துச்சு. அப்போ இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்கிறப்போ ஆபிரகாம், அதே சமயம் லோத், இவங்களை குறிச்சு நம்ம தனியே நம்ம பார்க்கிறப்ப பாடங்கள்ல, சோ ஆபிரகாமை வந்து நம்ம யாருக்கு ஒரு நிழலாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சிறுமந்திக்கு ஒரு நிழலாக நம்ம பார்க்கலாம். அதே சமயம் லோத்து வந்து நம்ம அந்த ஒரு திரளான கூட்டத்துக்கு ஒரு நிழலாக நம்ம பார்க்கலாம். சோ நம்ம அந்த கோணங்கள்ல இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கறது இல்ல. ஆனா லோத்துவனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போலாம். ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல லோத்துக்கு என்ன இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு, என்ன அவங்களுடைய சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 13:2 பாத்தீங்களா. இப்ப ஆபிரகாம் என்ன வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, மந்தைகளும் இருக்குது, அதே சமயம் வெள்ளியும் இருக்குது, பொண்ணும் இருக்கு. அப்போ மந்தை இருக்குது, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு அப்படின்னா, தேவன் ஆபிரகாமை இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள்ல கூட என்ன பண்ணியிருந்தார்னா ஆசீர்வதித்து வச்சிருந்தார். அதே சமயம் அந்த பொன் என்ன குறிக்குது அப்படின்னா காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய அந்த உறுதியான வாக்கு தத்தங்கள் அவர்கிட்ட தான் சொல்லி வச்சிருந்தார். அப்ப தேவனுடைய உறுதியான வாக்கு தத்தங்கள் அங்க சொல்லி வச்சாலும் அதே சமயம் எப்படி சொல்லி வச்சார் அப்படின்னா வெள்ளி வச்சிருக்கார். வெள்ளி நமக்கு தெரியும் தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய சத்தியங்கள் மூலியமாக பொன்னான வாக்கு தத்தங்கள் ஆபிரகாம் கிட்ட தேவன் அங்க சொல்லி வச்சிருக்கிறது நம்ம பார்க்கும். சோ இந்த ஒரு பகுதிகளெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கிறப்போ அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள், சோ இதெல்லாமே எப்படி இருக்குதுன்னா அவர் ஒரு சபைக்குரிய என்ன சொல்ல போனா அந்த லிட்டில் பிளாக்கு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆனா லோத்துனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். லோத்துக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஐந்தாவது வருஷம் நம்ம வாசிக்கலாம். சோ இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆடு மாடுகள் இருக்குது, கூடாரங்கள் இருக்கு, இதெல்லாமே என்னன்னா எர்த்லி நீட்ஸ், பூமிக்குரிய விஷயங்கள் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா அங்க லோத்துக்கு அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பூமிக்குரிய விஷயங்கள்ல இவர் எல்லா விதமான காரியங்கள்லயும் அங்க இருந்துட்டு இருந்தார். ஆனா இது வந்து ஒரு சிறுமந்தைக்குரிய ஒரு குணமாக அங்க இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு தான் மேலான அந்த வாக்கு தத்துவங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இழந்து போகக்கூடிய பிள்ளைகளாக அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், டை பண்ணாண்டே அந்த லிட்டில் ஃபிளாக் கிரேட் கம்பெனி அப்படின்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கப்புறம் லோத்துனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். 13 அதிகாரம் 6 வசனம் மற்றும் 7 வசனம். போதுங்க. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னா அவர்கள் ஒருமித்து அங்க இருக்கிறதுக்கு இல்லாத படிக்க அவர்களுடைய ஆஸ்திகள் என்னாச்சு அப்படின்னா மிகுதியாக இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ரெண்டு பேர்த்துக்கும் சில மன சங்கடங்கள், இவர்களுடைய மெய்ப்பெருக்கும் அங்க லோத்துனுடைய மெய்ப்பெருக்கும் சில மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் அங்க ஏற்படுறது நம்ம பார்க்க. அப்படி வாக்குவாதங்கள் ஏற்படுறப்போ அங்க ரெண்டு சிட்டி பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னென்ன சிட்டி சொல்றாரு அப்படின்னா கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்தில் கூடியிருந்தார்கள். சோ இவர்களுக்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறப்போ ஏன் வந்து ரெண்டு சிட்டி பத்தி பேசும், ஏன் கானானியர்களையும் பெர்சியர்களையும் நீங்க சொல்லணும், இவர்களுக்குள்ளதான் அங்க பிரச்சனை. அப்ப என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கானானியர்கள் இந்த பெர்சியர்கள் இவங்க எல்லாம் யாரு, இவர்களுடைய பேர்ல என்ன அர்த்தங்கள் மறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பெர்சியர்கள் என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதனுடைய பேரினுடைய அர்த்தங்கள் நம்ம பார்க்கிறோம், அன்வால்டு வில்லேஜ், அதாவது என்ன சொன்னா ஒரு மதில் இல்லாத ஒரு பூமி, மதில் இல்லாத ஒரு பூமி பெர்சியன்ஸ். அதே சமயம் இந்த கானானியர்கள் என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா பிளாட் இல்லாட்டி லோ. சோ இந்த ரெண்டு வார்த்தைகள் அங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய நிலைமை நம்ம பார்க்கிறப்போ இந்த கானானியர்களும் இந்த பெர்சியர்களும் இருக்கக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ரொம்ப கீழான நிலைமை, மதில் இல்லாத ஒரு வில்லேஜ் மாதிரி, ஒரு மதில் இல்லாத ஒரு பட்டணங்கள் போல இன்னைக்கு ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா வாக்குவாதங்கள் வரணும் அப்படின்னா வாக்குவாதங்கள் ரெண்டு பேர் இருக்கிறப்ப பேசினா என்ன ஆகும்னா சால்வ் ஆகும். ரெண்டு பேர்த்து கூட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், வாக்குவாதங்கள் எனக்கும் ஒரு சகோதரருக்கு வாக்குவாதம் அப்படின்னா ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா அந்த வாக்குவாதம் ஏதோ காம்ப்ரமைஸ் முடியிருக்கும், அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கூட ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் தெரியுமா, செப்பரேஷன் நடக்கும். எப்படின்னா ஒருத்தர் வந்து ஆபிரகாமுக்கு சப்போர்ட் பண்றார், ஒருத்தர் வந்து லோத்துக்கு சப்போர்ட் பண்றார். சோ இதே விஷயங்கள் தான் இப்ப கானானியர்கள் இங்க பெர்சியர்கள் இப்ப ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்றாங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமும் நின்று சப்போர்ட் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சப்போர்ட் பேசுறதுடைய விளைவு என்ன வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இப்ப என்ன நடந்தது அப்படின்னா வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 8 வசனம். பாத்தீங்களா ஒரு ஹம்பிள் வார்த்தை வைக்கிறார், நமக்கும் உனக்கு என்ன இருக்கு, நம்ம ரெண்டு பேர் யார், சகோதரர்கள். சோ அப்ப எப்பேற்பட்ட வார்த்தையே அவர் அங்க வைக்கிறாரு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது சில சங்கடங்கள் சில வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே யார்தான், நம்ம எல்லாருமே யார்தான், சகோதரர்கள் தான். சோ கண்டிப்பா அந்த சகோதரர்கள், இப்ப சகோதரர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேத்து சகோதரர் சொன்னார் யார் இறங்கி வரலாம், ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் இறங்கி வரலாம் அப்படின்னா சொன்னார். அப்போ இன்னைக்கு அதே விதமாக ஆபிரகாம் என்ன பண்றார் அப்படின்னா, வசனம் நீங்க வாசிங்க, 9வது வசனம். வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம நிதானிக்கலாம். என்னன்னா, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. அப்ப ஆபிரகாம் முன்னாடி இல்லையா? இருந்துச்சு. ஆனாலும் கூட இவர் முதல் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த லோத்துக்கு கொடுக்கிறார். தேசம் எல்லாம் முன்னாடி இருக்கு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போயிடுறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போயிடுறேன். சோ இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாக்குற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த வாய்ப்பை லோத் எப்படி திங்க் பண்றாரு அப்படின்னா, இது தேவனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிவினைகளை ஏற்படுத்துறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படின்றத நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது காட்ஸ் வில் தான் அப்படின்னு நினைச்சு அவர் சில முடிவுகள் பண்றார். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வசனம் வாசிங்க, 10வது வசனம். போதுங்க. அப்போ இப்போ லோத்து பாக்குறார் அந்த சமனான பூமி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். மிகப்பெரிய ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கக்கூடிய பகுதியை இங்க லோத் அங்க பாக்குற. அப்ப பார்த்துட்டு இந்த லேண்ட் அவர் என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றார். இது சரியா தவறா? சரியா தவறா? வாய்ப்பு கொடுத்தா பாரு, உனக்கு தேசம் முன்னாடி எல்லாம் உனக்கு உனக்கு இருக்கு, முன்னாடி இருக்கு, நீ இதுல என்ன பண்ண சூஸ் பண்ண அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல லோத்து பண்ணது சரியா அப்படின்றது கொஞ்சம் நம்ம வாசி. லோத்து பண்ணது சரியான டிசிஷனா? எடுத்த முடிவுகள் சரியான முடிவா? சரியான முடிவு மாதிரி எப்படி இருக்கும்னா, மனிதனுடைய பார்வையில பாக்குறப்ப சரியான முடிவு மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, சொல்லியிருக்கலாம், அபிரகாம் தேவன் உங்ககிட்ட வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், தேவன் உங்களை தான் கூப்பிட்டு இருக்கார், உங்க பின்னாடி நான் வந்துட்டு இருக்கிறேன், இதுதான் உண்மை. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவர் உடனே என்ன பண்றாருன்னா, அந்த நீர்வளம் பொருந்தினதா இருக்கக்கூடிய தேசத்தை கண்ட உடனே இது நமக்கு ஏற்றதா இருக்கும்னு என்ன பண்றாருன்னா முடிவு பண்ணிட்டார். ஆனா இவருடைய இந்த சூழல்ல எந்த விதமான பிரேயர் கூட இல்ல, ஒரு ஜெபம் இல்ல. ஒரு ஜெபம் இல்லாத படிக்க என்ன பண்ணிட்டாருன்னா, கண்ணுல பாக்குறார் தேசம் நல்லா இருக்குது, ஓகே இது எனக்கு நல்லது அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு டிசைட் பண்ணிட்டார். ஆனா இப்படி அவர் முடிவு பண்ணிட்டு அந்த தேசத்துக்குள்ள போனதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்படி முடிவு பண்ணிட்டு அவர் உள்ள போயிட்டாலும் அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு சொல்ற. அப்ப கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் மாதிரி இருக்குதாமா? அந்த யோர்தான் நதிக்கான அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் முழுவதும் அங்க ஏதேன் மாதிரி இருந்துச்சு. நீங்க வசனங்கள் படிங்க, 10வது வசனம். அந்த பாதையில கர்த்தர் சோதோமையும் போதுங்க, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் மாதிரி அங்க என்னாச்சுன்னா அங்க இருந்துச்சு. அப்ப இதுல கூட சில பாடங்கள், ஆவிக்குரிய பாடங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம முன்னாடி கூட இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும், அலங்கரிச்சு வச்சிருக்கோம் தேவனுடைய பிள்ளைகளை இழுக்கிறதுக்கு. ஆனா இந்த சூழ்நிலைகள் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய சித்தம் தேடணும். தேவனுடைய சித்தம் தேடி, தேவனுடைய வழிநடத்துதல்கள் தேடி அங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். இல்லாட்டி வெறுமனே கண்ணில பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிருவோம்னா, முடிவு பண்ணோம்னா சில சங்கடங்களை பின்னாடி அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனா இதுக்கு நம்முடைய சகோதரர் என்ன ஒரு வார்த்தை இந்த பாடங்களை கொடுத்து அவர் சொல்றாரு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு லோத்துவனுடைய நிலைமை மாதிரி தான் நம்ம கூட சில நாட்கள்ல சில முடிவுகள் எடுத்துறோம். சில முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னாடி லோத்துவுக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சோ அதே விதமான அனுபவங்களுக்குள்ள நம்ம கூட என்ன பண்றோம்னா போயிடும். எப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அவர் எப்படி இப்ப அந்த ஒரு ஒரு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அந்த ஒரு இடத்தை சூஸ் பண்ணிட்டார். ஆனா இடத்தை சூஸ் பண்ணிட்டாலும் கூட அந்த இடம் எப்பேற்பட்ட இடம், அதே சமயம் அந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள் அப்படின்றத பத்தி தான் திங்க் பண்ணாரு. தேசம் பார்க்கறதுக்கு ஏதேன் மாதிரி இருந்துச்சு, ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் அவர் என்ன பண்ணல, லோத்து மைண்டுக்கே கொண்டு வரல. அப்ப இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணிடுறோம்னா, சில கவர்ச்சியான விஷயங்கள் பார்க்கிறப்போ இது உலகத்தினுடைய விஷயங்களுக்காக தான் நம்ம சொல்றோம். சில விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம முடிவு பண்ணிடுறோம். இப்ப ஒன்னு சிம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு நம்ம இந்த ஒரு ஒரு சேலம் பட்டணத்தில் இருக்கிறோம், இப்ப நம்முடைய டிரான்ஸ்பர் எங்க கிடைக்குதுன்னா இங்க ஒரு பெங்களூர் பக்கம் ஏதோ ஒரு கிடைக்குது. இப்ப பெங்களூர் போயிட்டு நமக்கு வேலை செய்ய போறோம் அப்படின்னம்னா நம்ம உடனே நம்முடைய ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெங்களூர் போக மாட்டோம். பர்டிகுலர் பர்சன்ஸ் அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு எனக்கு சரியான இடம் இருக்கா. சோ அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ரொம்ப கச்சடமான ஏரியால போயிட்டு நம்ம தங்க வைக்கிறோமா, ரொம்ப மோசமான ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம போய் தங்க வைக்கிறோமா, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம். சோ திங்க் பண்ணுவோம். ஆனா இப்படி எதுவுமே திங்க் பண்ணாத படிக்க பண்ணோம். இங்க லோத் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார், இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டார். அதே சமயம் அங்க தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது கூட என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா நம்மளை திங்க் பண்ண சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து ஜனங்கள், இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய அன்றாட ஒரு பொழப்புக்காக, அன்றாட வாழ்க்கைக்காக, இந்த மாம்சீகத்துக்குரிய வாழ்க்கைக்காக ஜனங்கள் சில முடிவுகள் எடுத்துறாங்க. எப்படி முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, சோ நான் அந்த ஊர்ல போயிட்டு நான் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு நான் கொஞ்சம் இருக்கிறேன், ஆனா அந்த ஊர் பார்த்தோம்னா எந்த விதமான ஸ்பிரிச்சுவலுக்கு குரோத்துக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களாக இணைஞ்சு அங்க ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு வேலை செய்யறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அப்பேற்பட்ட நிலைமையில ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடங்களை தேர்ந்தெடுத்துறாங்க. சோ இதெல்லாமே ஆபிரகாம் லோத்தினுடைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு உகந்ததாக இருக்குதா, இது தேவனுடைய சித்தத்தின் படிதான் நடந்து வருதா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க பார்க்கணும். ஆனா ஆபிரகாம் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சாய்ஸ் கொடுத்தார், சரி நீ பண்ணுப்பா, உனக்கு முன்னாடி தேசம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆனா அவருடைய விட்டுக் கொடுத்தலுடைய அந்த மனப்பான்மை நம்ம கவனிக்கும். ஏதாவது சில வார்த்தைகள், ஏதாவது விரோதங்கள் வருது அப்படின்னா விட்டுக் கொடுத்து போகிறது மிக மிக அவசியமாக கூட அங்க இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் போகக்கூடிய இடங்கள் நம்ம பார்த்தோன்னா எந்த பட்டணத்துக்கு போய் சேர்ந்துறாருன்னா அதுக்கு அந்த தேசம் எப்படி இருக்குன்னா சோதோம் மாதிரியும் குமாரா மாதிரி இருக்காம, சோதோம் குமாரா. ஆனா தேசம் பாக்குறதுக்கு எப்படின்னா எகிப்து மாதிரி இருக்குது, ஏதேன் மாதிரி இருக்கு. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இது நமக்கு நல்ல பொருந்தி வருது. தேசம் பார்க்கறதுக்கு ஏதேன் மாதிரியும் எகிப்து மாதிரியும் இருந்துட்டு இருக்குது, ஆனா அந்த தேசம் அங்க சோதோம் குமாரா. அப்ப சோதோம் குமாரால என்ன நடந்தது, என்ன விதமான பாவங்கள் போயிட்டு இருந்துச்சு, அதை நம்ம கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். சோதோம் குமாரால என்ன விதமான பாவங்கள் போயிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது எசேக்கியல் 16:49 நம்ம வாசிக்கலாம். எசேக்கியல் 16 இவர்களுடைய அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருக்க, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க கிட்ட என்ன இருந்துச்சுன்னா அந்த பிரைட் இருந்துச்சு, கர்வம் இருந்துச்சு. அதே சமயம் வேற என்ன சொல்றாருன்னா ஆகார திரைச்சி இருந்துச்சு. சோ இதெல்லாம் அந்த பட்டணத்தில் இருந்துட்டு இருந்துச்சு, ஆகார திரைச்சி. அதே சமயம் வேற என்ன சொல்றாருன்னா நிர்விசாரமான சாங்கோபம் சொல்றாரு. நிர்விசாரமான சாங்கோபம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அதாவது சிறுமையும் எளியவனுடைய கையை அவன் என்ன பண்ண பலப்படுத்தவில்லை. நான்கு விஷயங்கள் இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கு. அப்போ பிரைடு, அதே சமயம் ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட், அதே சமயம் நிர்விசாரமான, அதே சமயம் அந்த செல்ஃபிஷ்னஸ். இந்த நான்கு குவாலிட்டிஸ் வந்து சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நான்கு குணம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த சோதோம் குமாராவை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கிறோம், சப்ஜெக்ட் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. சோதோம் குமாரா பிரசன்ட் வேர்ல்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறோம், அதே சமயம் கிறிஸ்டியனிடம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறோம். வேற எதுக்காவது கம்பேர் பண்ணலாங்களா, பிரசன்ட் வேர்ல்டு கிறிஸ்டியனிடம் வேற ஏதாவது கம்பேர் பண்ணலாமா, வேற ஏதாவது கம்பேர் பண்ணலாங்களா? சோ இன்னைக்கு இருக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிட்டையும் அது இருக்குது சொல்ற. என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த பிரைடு, அபண்டன்ஸ் ஆஃப் ட்ரூத், அங்க எப்படி வந்து ஆகார திரைச்சி இருந்ததோ அதே விதமான மேலான சத்தியங்கள் இருக்குது. அந்த சத்தியங்கள் வர்றப்ப கண்டிப்பா அந்த மேட்டிமை வருது, மேட்டிமை வர்றப்ப நிர்விசாரம் வருது, நிர்விசாரம் வர்றப்ப அங்க செல்ஃபிஷ்னஸ் வருது. சோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்னதுன்னு கேட்டீங்க, இது நமக்கு கூட அங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கிறார். அதுவேன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது இவர்களுடைய மேட்டிமை, மேட்டிமைக்கு நமக்கு வசனம் நல்லா தெரியும். அதாவது நீதிமொழிகள் 8:13 வாசிக்கலாம். இன்னொரு வசனங்கள் கூட நம்ம வாசிக்கலாம், 16-18 நீதிமொழி. சிஸ்டர் 16-18 ப்ராவப்ஸ். சோ அழிவுக்கு முன்னானது சொல்லிட்டார் அகந்தை, அங்க விழுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை, அந்த பிரைட். சோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து உலகத்திலையும் நாட்டி சரி, இன்னைக்கு மற்ற கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலையும் சரி, இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் சரி, இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதே சமயம் அந்த ஆகார திரட்சி நம்ம எடுத்துட்டோம்னா, ஆகார திரட்சி இருந்ததுன்னு என்னென்னலாம் நடக்கும் சொல்றீங்களா, அந்த சோதோம் பட்டணத்துல குமரோ பட்டணத்துல, ஏன்னா ஒரு செழிப்பான பூமி, நல்ல ஆகாரத்தினுடைய திரட்சிகள் இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஆகார திரட்சி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 27:7 வசனம் வாசிக்கலாம். பாத்தீங்களா, திருப்தி அடைந்தவன் என்ன பண்றான், தேன் கூட்டையும் மிதிக்கிறான். இன்னைக்கு ஜனங்கள் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட்ல, இன்னைக்கு உலகத்திலையும் சரி, அதே சமயம் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலங்களிலும் சரி, அதே சமயம் இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் சரி, ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட், சோ சாப்பாடு, இன்னைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கிடைச்சாலும் கூட, இவர் என்ன பண்றார்னா, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன பண்றான், மிதிக்கிறான். சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ஞானிகள் இன்னைக்கு சபை ஜனங்களுக்கு மிக ஒரு எச்சரிப்பாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். சோ திருப்தி அடைஞ்சிட்டோம் நம்ம நினைச்சிட்டு, தேன் கூட்டை கூட நம்ம என்ன பண்ணிடறோம்னா, காலில் போட்டு மிதிக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் அதனாலதான் ஞானி அநேக வேண்டுதல்கள் தேவன் முன்னாடி வச்சார். என்ன விதமான வேண்டுதல் வச்சார் அப்படின்னா, 30 நீதிமொழிகள் 8:9 பாத்தீங்களா, இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க. அதாவது மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கூடாதீங்க. தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன்னா தரித்திரம் வந்தாலும் தேவனை மறுதளிச்சிருவோம், ஐஸ்வர்யம் வந்தாலும் தேவனை நம்ம என்ன பண்ணிருவோம், மறுதளிச்சிருவோம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து, கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு நமக்கு உள்ளது போதும். இதுதான் சொல்ல வர, நம்மளுக்கு என்ன சொல்ல வரார்னா, அதாவது பரிபூர்ணம் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், நமக்கு உள்ளது போதும். உள்ளது போதும் அந்த ஒரு லெவல் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா தேவனை அங்க தேடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ இந்த ரெண்டு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு என்ன வந்துடும், அந்த பிரைடு வந்துடும், அங்க தேவனை மறுதளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறிடுவோம். அதே சமயம் இன்னைக்கு உலகத்துல வந்து இந்த ரெண்டுமே இருக்கு, என்னன்னா அந்த பிரைடு இருக்குது, அதே சமயம் ஆகார திரட்சிகள் இருந்துட்டு இருக்குது. அதே சமயம் இந்த ரெண்டு விஷயங்களும் கூட ஆடாகிறப்ப வேற என்ன வருது சொல்றாரு அப்படின்னா, நிர்விசாரமான சாங்கோபம். நிர்விசாரமான சாங்கோபம்னா அபாண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, சோம்பேறித்தம், வேற ஒன்றும் இல்லைங்க, சோம்பேறித்தம். ஏன்னா பிரைடு, சாப்பாடு, இப்ப கூடவே வருது சோம்பேறித்தம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது, கிடைச்சாலும் கூட அவங்க என்ன பண்றது இல்லைன்னா, சோம்பேறித்தனத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்றோம்னா, இது எல்லாமே கிடைக்குது, அபாண்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் கிடைச்சிட்டு இருக்கு, மிதம் மிஞ்சிய ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட் அங்க கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா கிடைச்சிட்டாலும் கூட நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நிர்விசாரமா இருந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் சொல்லிட்டார் லவோதிக்கேயன் சர்ச். அப்ப நிர்விசாரமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் அங்க நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த காலங்கள் நிர்விசாரம். அதே சமயம் சில மத்தியில சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் அங்க இருந்துட்டு இருக்கு. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வர்றதில்ல, மற்ற காரியங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அது வர்றதில்ல. ஏன்னா சுயநலம் மேலோங்கி நின்றுட்டு இருக்கு, பிரைட் அங்க மேலோங்கி நின்றுட்டு இருக்கு, ஆகார திரட்சிகள் அங்க இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் என்ன ஆகும்னா, அன்னைக்கு சோதோம் குமாரா பட்டணத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உலகத்துக்காட்டும் சரி, கிறிஸ்டானுக்காகவும் சரி, இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து பிரிந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளும் இதே விதமான குணலட்சணங்கள் வந்துச்சுன்னா, நமக்கும் இதே நிலைமை தான். இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா தேவன் அவருடைய தீர்ப்பு நீதி நேர்மையாக இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா நமக்கு கூட இதே விதமான நிலைமை அங்க வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உலகத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த பிரைடை பத்தி பேசலாம், கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம், ஆனா இதே வந்து நிறைய என்ன பண்ணலாம்னா பேச முடியும். ஆனா இன்னைக்கு இந்த பிரைடு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லா விதத்திலையும் அந்த பிரைடு அப்படின்றது வந்து அதாவது இன்னைக்கு வெளியரங்கமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த ஒரு பிரைடு அதாவது இன்னைக்கு இந்த முழு உலகத்திற்கும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிரைடு அப்படின்ற ஒரு சிக்னஸ் இருக்கு. முழு உலகத்துக்கும் இந்த பிரைடு அப்படின்ற ஒரு வியாதி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா அது உள்ளுக்குள் இருந்துட்டு ஒவ்வொரு சமயங்கள்லையும் அது வெளிக்காட்டி கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ற வரலாறு அப்படின்னா அதாவது அந்த ஆகார திரட்சி பிரைடு இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதே சமயம் என்ன சொல்ற இந்த பிரசன்ட் ட்ரூத்னால ஜனங்களுக்கு அநேக விதமான இப்பேற்பட்ட நிலைமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றேன். பிரசன்ட் ட்ரூத் எந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குதோ இதன் நிமித்தமாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா அந்த பிரைடு வரும், அதே சமயம் ஆகார திருச்சி வரும், அதே சமயம் அந்த நிர்விசாரம் இருக்கும், சோம்பேறித்தனம் இருந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக அங்க இருந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பிரைடு நம்ம இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பெருமைகள் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் உலகத்தினுடைய ஜனங்கள் ஒவ்வொருக்குள்ளும் என்ன இருக்குன்னா அந்த பெருமைகள் அங்க இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பெருமை தேவன் என்ன பண்ண போறாருன்னா முற்றிலும் இல்லாம பண்ண போற அந்த விஷயங்கள் கூட தெரியும். ஆனா இந்த பெருமை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இன்னைக்கு ஜனங்களுடைய பெருமை எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா ப்ரைட் மோட்டிவேட்டட் மேன் ரீச் டு த ஸ்கை சொல்றேன். அதாவது என்னன்னா ஒரு காஸ்மெட்டிக் அட்வென்ச்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா பெருமை வந்துட்டு இருக்குது ஜனங்களுக்கு. என்னன்னா எப்படி சொல்லலாம்னா இன்னைக்கு சந்திரன்ல என்ன இருக்குதாம் தண்ணி இருக்குது சொல்றாங்க. இப்ப சந்திரன்ல தண்ணி இருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், இப்பதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த மேட்டிமைனால ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா நான் சொன்ன நீ சொன்ன போட்டி போட்டுட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த உலகத்திற்கு வெளியே என்னெல்லாம் மனுஷனை தங்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ண முடியுமோ இன்னைக்கு அந்த ஏற்பாடுகள் ஜனங்கள் மத்தியில் என்ன ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா சோ அந்த ஒரு மேட்டிமையினுடைய வெளிப்பாடு. ஆனா தேவன் கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணுவார்னா பனிஷ் பண்ணுவார். அந்த பனிஷ்மெண்ட் அந்த சின் அந்த பிரைட் அப்படின்ற ஒரு பாவத்தை அவர் அங்க இல்லாம அங்க பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த சோதோம் குமாரால என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட் ஆகார திரட்சி அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஆகார திரட்சி என்ன இது பண்ணுது அப்படின்னா அதாவது இன்னைக்கு ஆகார திரட்சி இருக்குது, இன்னைக்கு கூட இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி என்ன விலைக்கு நம்ம வாங்கினோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி மீறி போனா ஒரு 22 ரூபாய் 25 ரூபாய் இதுதான் ஒரு நல்ல விலை கொடுத்து என்ன பண்ணாலும் வாங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ரேட் என்ன ஆயிடுச்சு, ஒரு கிலோ அரிசி 40 ரூபாய். யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு 40 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கும் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா பைசா இருக்கு. ஏதாவது ஆகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஆகாரம் இல்லை சொல்றாங்களா, இல்ல போயிட்டு அரிசி இல்ல சொல்றாங்களா எங்கேயாவது? இன்னைக்கு காசு இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறோம். ஆனா இன்னைக்கு எல்லா ஜனங்கள் கூட்ட என்ன இருக்குன்னா அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட் அங்க கலெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இன்னைக்கு ஜனங்கள் கூட்ட பணமும் என்ன ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க வந்து விலைவாசி உயர்வைத்தான் பாக்குறீங்க, ஆனா விலைவாசி உயர்ந்தாலும் மனிதனுடைய தரம் என்ன ஆயிட்டு இருக்குது, உயர்ந்துட்டு இருக்குது சொல்றாங்க. ஆனாலும் கூட சாமானியமான ஜனங்கள் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை எப்படின்னா சோமாலியா மாதிரி தான் இருக்கு. யோசனை பண்ணிப்பார். அப்போ இன்னைக்கு நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனாலும் கூட உலகத்துல இந்த ஒரு அபாண்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் அங்க என்ன ஆயிட்டு மன்னிக்கணும் அந்த பிரெட் அங்க கிடைச்சிட்டு இருக்குது. அப்போ இது கிடைக்கிறது ஒரு பக்கம் கிடைச்சிட்டு இருக்குது, இது எல்லாருமே ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உணர்ந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பட்டினியினாலும் அதே சமயம் சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனாலையும் அதாவது வருஷத்துல அதாவது கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புறம் போயிட்டு இருக்குது, ஆனா ஒரு புறம் நல்ல சாப்பாடு இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அமானன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ் சொல்ற அந்த நிர்விசாரமான சாங்கோபம். அந்த நிர்விசாரமான சாங்கோபம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களும் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு பிரைடு இந்த ரெண்டு விஷயங்களும் இருந்துச்சு அப்படின்னா இப்ப வீட்டில இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை அவங்க முழுசா எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு அமைதியா இருக்குது. ஆனா அமைதியா இருந்து கொண்டவர்கள் எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்களை என்ன பண்றாங்கன்னா முடிவு பண்றாங்க. இன்னைக்கு அந்த சும்மா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஜனங்கள் கிட்ட சோதோம் குமாரா பட்டணத்தில் என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதே விதமான குணம், அதே விதமான வாழ்க்கை இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னா, சாப்பாடு நல்ல சாப்பாடு சும்மா இருக்கு. சோ இது ரெண்டு நாளையும் ஜனங்கள் அங்க போயிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், தேவன் சொன்ன கட்டளை என்ன, இன்னைக்கு பிரசன்ட் கோல்டனுடைய நிலைமை என்ன. லேவி ராகமம் 20:13. லேவி ராகமம் 20:13. இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு நாட்டுகள்ல அங்கீகாரம் வாங்கறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பெண்ணோட பெண் சேர்றதுக்கும் ஆணோடு ஆண் சேர்ந்து வாழ்வதற்கும் இன்னைக்கு அங்கீகாரம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். இதே விதமான சூழ்நிலை தான் அங்க சோதோமனுடைய நாட்டில் கூட அங்க நடந்துட்டு இருந்துச்சு, லோத்தினுடைய நாட்கள்ல கூட நடந்துச்சு, மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் கூட இதெல்லாம் எதனாலன்னா அந்த ஆகார திரட்சி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃபிஷ்னஸ் எடுத்துக்கலாம், சுயநலம் எடுத்துக்கலாம். இப்ப சுயநலம் நம்ம பட்டியல் போட்டோம்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றார் அந்த சுயநலத்துக்கு. ஆனா இந்த சுயநலத்துக்கு அவர் பர்டிகுலரா கோட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாசிக்கலாம். அதாவது 2 தீமோத்தேயு 3:1-5 நம்ம வாசிக்கலாம். இதுதான் நமக்கு எச்சரிப்பு. என்னன்னா இதெல்லாம் உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் உலகத்திற்கு மாத்திரம் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. இது உலகத்திலையும் சரி, கிறிஸ்டானத்திலையும் சரி, நம்ம மத்தியிலையும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. சோ இவர்களை விட்டு நீ என்ன பண்ண விலகு. ஏன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறிதளத்தருளாயும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் இருந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க விலக வேண்டியது மிக ஒரு அவசியமாக அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு உறுதியான ஒரு எச்சரிப்பை அங்க தரக்கூடியதாக இருக்கு. இப்போ லோத்துனுடைய நாட்கள்ல இல்ல அந்த சூழ்நிலைகள்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சித்தீம்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 14:12 நம்ம வாசிக்கிறோம். போதுங்க. அப்ப இங்க நமக்கு தெரியும் அங்க ஒரு ராஜா வந்து அங்க இவரையும் இவருக்கு சார்ந்த பொருள்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் அபகரிச்சுட்டு போயிட்டார். அப்ப நம்ம படிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க சமயம் கிடைக்கிறப்ப கம்பேர் பண்ணுங்க நம்முடைய லைஃப்ல, நம்முடைய லைஃப்ல இது இருந்தா எப்படி, இது என்ன விஷயங்களுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கம்பேர் பண்ணி பாரு. அப்போ இவர் எல்லாம் என்ன பண்றாருன்னா கேப்சர் பண்ணிட்டு போயாச்சு. ஆனா அந்த கேப்சர் பண்ணிட்டு போனாலும் கூட அந்த தேசம் எப்படி இருக்குது அப்படின்னா, 10:10 போதுங்க. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னா, நிழக்கீழ்கள் உருகக்கூடிய ஒரு தேசமாக இருக்குது அப்படின்னா, இந்த நிழக்கீழ்கள் மூலமாக இந்த தேசம் என்னாச்சுன்னா அநேக பணம் பண்ணிட்டு இருந்தாங்க, காசு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் எதுக்காக அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் அப்ளைன்ஸ் பண்றதுக்கு, அதாவது ரோடு போடுறதுக்கும் நிறைய விஷயங்களுக்காக இந்த நிலக்கீழ்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கு, பெட்ரோல் அவங்களுக்கு எப்படி இருக்குது, சோ அந்த மாதிரி உங்களுக்கு நிலக்கீழ்கள் வந்து இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு, இந்த சித்தீம் தேசத்தில் என்ன இருக்குன்னா மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இதனால ஜனங்களுக்குள்ள நிறைய பணம், நிறைய சாப்பாடு அங்க இருந்துட்டு இருந்த நம்ம பார்க்கணும். ஆனா இந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் என்ன திங்க் பண்றாரு, 22:23 போதுங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து எபிரேய புருஷர் வந்து ஒருத்தர் கிட்ட சொல்றார், ஆபிரகாம் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி லோத்து வந்தும் அவருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ராஜா எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னோடனே, இவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு கூட போர் பண்ணி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுற, எடுத்து கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்கறப்ப தான் ராஜா சில கிப்ட்ஸ் வந்து யாரு கொடுக்கறாருன்னா ஆபிரகாம் கொடுக்கறாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, நான் வந்து உன் கையில வாங்கின பணக்காரர் ஆயிட்டேன்னு சொல்றபடிக்கு தேவன் என்ன வைக்கல, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சோதோம் குமாரா பட்டணத்துல நடந்த பாவங்கள் எதெல்லாம் என்ன பண்றாரு பதிவு பண்ணி வச்சிருக்கார். எங்கன்னா 19வது அதிகாரத்துல முழுக்க என்ன பண்றாருன்னா அங்க பதிவு பண்ணி வச்சிருக்கார். அப்ப பதிவு பண்ண வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோதோம் குமாரனுடைய நிலைமை பத்தி 18வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் ஆதியாகமம். அப்போ இந்த இடங்கள்ல இருந்துதான் நம்முடைய சப்ஜெக்ட்ஸ்குள்ள நம்ம போறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது பின்னும் கர்த்தர் சோதோம் குமாராவினுடைய கூக்குரல் எப்படி இருக்காமா, ரொம்ப பெரியதா இருக்கிறதுனால அவைகள் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதனால், சோ எப்போ பாவம் ரொம்ப அதிகமா இருக்குதோ கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா அங்க இருப்பார். சோ தேவன் எதுக்காக அங்க இருக்கார்னா அதை முடிக்கிறதுக்காக இருப்பார், ஒரு எண்டு கொண்டு வரணும். இப்போ அதே விதமான சூழ்நிலை சோதோம் குமாரா பட்டணத்துல அங்க ஏற்பட்டுருச்சு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா 21வது வசனங்கள் தான் நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் இறங்கிப்போ என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இவர்களுடைய அக்கிரமங்கள் மிக ஜாஸ்தி தான், இவர்களுடைய அக்கிரமங்கள் ஜாஸ்தியா இருக்கிறப்போ அதாவது அவர்களுடைய கூக்குரல் என்ன ஆகுதுன்னா தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டு. அப்ப தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டினாலும் கூட இந்த கூக்குரல் கொடுக்கிறது யார், சோதோம் குமாரா பட்டணம். அந்த பட்டணம் ஏற்கனவே அதை பத்தி நம்ம படிச்சுட்டோம். ஆனா இந்த கூக்குரல் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டக்கூடிய விதத்துல அந்த கூக்குரல் கொடுத்த ஜனங்கள் யார் அப்படின்னா, அன்னைக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு நம்ம கம்பேர் பண்றப்போ இந்த உலகத்தினுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் என்ன ஆயிட்டு இருக்கு கேட்டுட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய கூக்குரல் யாரு கொடுக்கிறா அப்படின்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் ஒரு 2-3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சோ இந்த சாமானியமான ஜனங்களுடைய கூக்குரல் இப்ப தேவனுடைய சமூகத்தில் அது என்ன பண்ணுதுன்னா அங்க எட்டுது. சோ தேவனுடைய சமூகத்தில் எட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் இறங்கி போய், சோ அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இந்த உலக ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் இறங்கி போய். ஏன்னா அங்க ஒரு தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தாலும் கூட பூமியினுடைய விஷயங்கள் அவருக்கு என்ன ஆகும் நல்லா தெரியும், என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் இறங்கி போய் அப்படின்னு சொல்றாருன்னா, தேவன் தன்னுடைய குமாரனை அவருடைய இரண்டாம் வருகையில் அவர் என்ன பண்ணணும், வந்து நேரடியா பார்க்கணும் இந்த பூமியில என்ன விதமான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு, இது என்ன விதமான சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு, என்ன காலகட்டங்கள்ல போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இறங்கி போய் அதை நான் என்ன பண்றேன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சோதோம் குமாரனுடைய அக்கிரமம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிருவேன், முடிவுக்கு கொண்டு வந்துருவேன். சோ இதுதான் அங்க தேவனுடைய திட்டமாக கூட அங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது இந்த யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6வது வசனங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு உலகத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே என்ன பண்றாங்கன்னா படம் பிரித்து காட்டக்கூடிய விதத்தில் இருக்கு. இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் எடுத்துட்டா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யம் கிட்டதான் இன்னைக்கு பணம் என்ன ஆயிட்டுன்னா சேர்ந்துட்டே இருக்கு, பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது. அப்படி சேர்ந்த பணங்களை ஒரு நாள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சாமானியமான ஜனங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ இந்த கூக்குரல் எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்துட்டு இருக்கு. சோ இதே விதம் தான் இன்னைக்கு உலகத்திலையும் சரி கிறிஸ்தவ மண்டலங்களிலும் சரி இதே விதமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா இதற்கு தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் அங்க கொடுப்பார். ஏன்னா இவர்களுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். நான் இறங்கி போய் அவங்களை நான் பார்ப்பேன். அப்ப வசனம் நீங்க வாசிங்க, 13:3 ஏசையா 9 வாசிக்கலாம். ஏசையா 3:9 இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், அதே சமயம் இன்னைக்கு நம்ம மத்தியில கிறிஸ்டானம் மத்தியில இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் தங்கள் பாவத்தை அவங்க என்ன பண்ணிக்கிறது இல்ல, மறைக்கிறது இல்ல. மறைக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா சோதோம் குமாரா பட்டணத்தார் வெளிப்படுத்தினது போல இன்னைக்கு அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பட்டணத்துக்கு தேவன் என்ன தீர்ப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா வசனம் 13 ஏசாயா 19 அப்போ பாபிலோன் மாதிரி சோதோம் கொமோரா என்ன கேட்டீங்கன்னா கவிழ்த்தப்படும். சோ நமக்கு தெரியும் ஏற்கனவே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கூடிய எகிப்து, பாபிலோன், இது எல்லாமே உலகத்தையும் கிறிஸ்துவ மண்டலங்களுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் கூட சில முக்கியமான பகுதிகள் இன்னைக்கு நமக்கும் சில எச்சரிப்புகள் அங்க தருது. ஏன்னா மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலேயும் கூட என்ன ஆகும்னா இதே விதம் தான் இருந்துச்சு. அப்ப வெளிப்படுதுனா பிரசன்ன காலங்கள் இல்ல, அந்த வெளிப்படுது தெரியும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளும் அப்படின்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், அப்போகாலிப்சிஸ். சோ அங்க ரிவீல்மெண்ட் அந்த ஒரு பீரியட் வரைக்குமே ஜனங்கள் எப்படித்தான் இருப்பாங்கன்னா சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய ஜனங்கள் மாதிரி தான் அவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் தன்னுடைய 2வது வருகையினுடைய காலத்துல என்னென்ன விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கார் அப்படின்னா ராஜாவாக இருக்கிறார், ஒரு பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், இன்னும் சொல்ல போனா ஒரு ஹார்வெஸ்டரா இருக்கிறார், ஒரு தலைமை ஒரு அறுவடையாளராக இருந்துட்டு இருக்கிறார், ஜட்ஜா இருந்துட்டு இருக்கிறார். சோ இந்த பதவிகள் எல்லாமே இருந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதவிகள் எல்லாமே ஒருத்தர் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாங்க, அதற்குரிய ஒரு பணியை செய்வாங்க. இப்ப அந்த பணியை அவர் என்ன பண்றாருன்னா துவக்கக்கூடிய ஒரு காலம், துவங்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஏசாயா 13:14 போதுங்க சார். அப்ப நம்ம இங்க பாக்குறோம் கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பிரையும் அதே சமயம் பிரபுக்களையும் நியாயம் என்ன பண்ணுவார், விசாரிப்பார். சோ அவருடைய 2வது வருகையினுடைய காலத்துல இந்த விஷயங்கள் அவருடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு நியாய தீர்ப்பு முதல்ல யாருக்கு தான் நடந்துட்டு இருக்கு, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்குது. அங்கெல்லாம் விஷயங்கள் போனாலும் கூட அதே சமயம் இந்த பாபிலோன் எகிப்து என்று சொல்லக்கூடிய உலகம் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்ப்புகள் அங்க வச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு உலகத்துல பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட இதே விதமான தீர்ப்புகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயம் கிறிஸ்துவ மண்டலங்கள்ல பெரிய பெரிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் இதே விதமான தீர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்ப இந்த காலங்கள் எல்லாம் எப்படின்னா அங்க சோதோம் குமாரா பட்டணத்துல எப்படியெல்லாம் அந்த அழிவுகளை ஏற்படுத்தினாங்க, அப்ப யாரெல்லாம் வந்து இந்த பட்டணங்கள்ல அழிவுகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த சோதோம் குமாராவுக்கு அழிவை ஏற்படுத்துறதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, சோதோம் குமாரா பட்டணத்து அழிவு ஏற்படுத்துறதுக்கு யார் வந்தா, வசனம் வாசிக்கலாம் நாம ஆதியாகமம் 19:1 போதுங்க. அந்த ரெண்டு தூதரும் எங்க வர்றாங்க இப்போ சாயங்காலத்திலே. சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரியும், ஏன்னா தேவன் தேவனால் சொல்லப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு தூதர்கள் வர்றாங்க சாயங்கால வேளையில். அப்ப இந்த ரெண்டு தூதர்கள் யாரா இருக்கும், ரெண்டு தூதர்கள் வர்றாங்க சாயங்கால வேளையில், யாரா இருக்கும் இந்த ரெண்டு தூதர்கள், இல்லையா யார் யாரும் இல்ல, நம்முடைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இவங்க தான் ரெண்டு தூதர்களா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு தூதர்களும் சாயங்கால வேளையில் என்ன பண்றாங்க, வராங்க, ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். அப்ப சாயங்கால வேளையில வந்துடுறாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, எதை வச்சு நியாயம் தீர்க்க போறார், எதை வச்சு நியாயம் தீர்க்க போறார்னா, முழுக்க முழுக்க தேவனுடைய சத்தியங்கள் வச்சுதான் என்ன பண்ண போறார், தீர்க்க போறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ, ஏன்னா ஒரு வசனங்கள் நீங்க வாசிங்க, அதாவது இந்த சுவிசேஷமானது சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் சொல்லப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு என்ன ஆகும், வரும், சகல ஜனங்களுக்கும் விட்னஸா போகும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் அந்த விட்னஸ் போகக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த உலகத்திற்கு இந்த ரெண்டு டெஸ்ட்மெண்ட் மூலமாக அங்க ஒரு முடிவை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை அங்க கொண்டு வர போறார். அப்போ இந்த முடிவை கொண்டு வர போறார் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட, இப்போ அந்த பட்டணங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம் 19 அதிகாரம் 9 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சோ இந்த பட்டணங்கள்ல என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது, என்ன சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்றது எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா படிச்சிருக்கோம். ஆனா படிச்சு அதனுடைய விளக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. ஆனா இந்த பட்டணத்துல வரக்கூடிய ஜனங்களே, இந்த சோதோம் குமோரா பட்டணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, சோ அவங்கள மேக்சிமம் தங்க வைக்க மாட்டாங்க, மேக்சிமம் இல்ல தங்கவே வைக்க மாட்டாங்க. இப்ப யாராவது ஒரு ரிலேஷன்ஸ் யாராவது அந்த ஒரு பட்டணத்துல இருக்கிறாங்க, போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனா, பொழுது சாய்வதற்கு முன்பாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பட்டணத்துல நடக்கக்கூடிய கொடுமைகள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த ரெண்டு தூதர்களை லோத் ஏத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரெண்டு பேர் புதுசா வர்றாங்க அந்த வீட்டுக்கு, ஆனா மற்றவங்களுடைய சூழ்நிலை என்ன, யாரும் தங்க வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு தூதர்களையும் அங்க அவர் தங்க வச்சிருக்காரு அப்படின்னா, இது கூட என்ன எழுதுறாரு அப்படின்னா, இது கூட தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய வழி நடத்துதல் தான். ஏன்னா தேவனுடைய வழி நடத்துதல் படித்தான் அங்க லோத் அந்த ரெண்டு தூதர்களையும் தங்க வைத்தது நிமித்தமாக அந்த பட்டணத்துக்கே வரக்கூடிய அழிவில் இருந்து அவர்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஒரு விடுதலை கிடைச்சது. அவமான சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு தூதர்கள் அங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு தூதர்களுடைய வேலை என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில அந்த ரெண்டு தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, சில ஆலோசனைகள் லோத்து கொடுக்கறாங்க. அதாவது நீ மட்டுமா அப்படின்னு அவர் என்ன பண்ணல, கூப்பிடல, மாறாக உன்னுடைய சொந்தம் உன்னுடைய பந்தம் யாராவது இருந்தாங்கன்னா, சோ இப்ப இந்த தேசத்துக்கு என்ன வரப்போகுது, அழிவு வரப்போகுது, இதை நீ சொல்லி நீ என்ன பண்ணுனா அங்க கூப்பிட்டு வா சொன்னார். ஆனா இந்த ஒரு வார்த்தைகள் அங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு டெஸ்டமெண்ட்டும் இந்த ரெண்டு தூதர்களும் அங்க நியாயம் தீர்க்கக்கூடிய காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இந்த பூமியில நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது இன்னைக்கு நம்ம இந்த 21வது நூற்றாண்டுகள்ல நம்ம இருந்துட்டாலும் இன்னைக்கு என்ன விதமான சூழ்நிலைகள் இருக்கிறோம் அப்படின்னம்னா, அந்த ரெண்டு தூதர்கள் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதே விதமான சூழ்நிலையில் தான் இன்னைக்கு கூட இந்த உலகம் இருந்துட்டு இருக்கு. சோ ரெண்டு தூதர்கள் அங்க வந்துட்டு சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குருட்டாட்டம் பண்ணிட்டாங்க, கண் பார்வை இல்லாம போச்சு. இன்னைக்கும் இதே நிலைமை தான் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு தூதர்கள் இன்னைக்கு தேவனுடைய சத்தியங்கள் இன்னைக்கு மாபெரும் சத்தியங்கள் வந்தாலும் கூட இது என்ன நடக்குதுன்னா, ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கு. குருட்டாட்டம் பண்ணிட்டு என்ன பண்ற பண்ண போறாருன்னா, இது தேவனுடைய பிள்ளைகளை காப்பதற்காக அவர்களுக்கு அந்த குருட்டாட்டம் அங்க இருந்துட்டு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள்ல இன்னைக்கும் ஜனங்கள் மத்தியில பேயினுடைய பயம் இருக்குதா இல்லையா, பிசாசினுடைய பயம் இருக்குதா இல்லையா. நான் சொல்லக்கூடிய பிசாசு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. சோ இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனங்கள் பேய பிசாசுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கூட நம்பிட்டு தான் இருக்கான். இன்னைக்கும் வேப்ப மரத்துல பால் வருதுன்னா போயிட்டு அதைய ஒரு சாமியா அலங்கரிக்கிறாங்களா இல்லைங்களா, யோசனை பண்ணி பாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஜனங்களும் சாமானியமான ஜனங்கள் இல்ல. இன்னைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய இயேசுவனுடைய சிலையில் இருக்கக்கூடிய தாடி என்ன ஆயிட்டு இருக்குதாமா, வளர்ந்துட்டு இருக்குது. இயேசுனுடைய அந்த சிலையில் இருக்கக்கூடிய கண்கள் இருக்கக்கூடிய கண்ணில் இருந்தது இன்னைக்கு ரத்த கண்ணீர் என்ன ஆயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாமே எப்படி, இதெல்லாமே இன்னைக்கு இவ்வளவு ஒரு வெளிச்சமான காலங்கள் இருந்து கொண்டும் ஜனங்கள் குருட்டாட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. குருட்டாட்டத்தினுடைய நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம், மூட நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டத்தில் இன்னைக்கு ஜனங்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே என்னன்னா, ரெண்டு தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணியாச்சு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணணும், அந்த பட்டணத்தை விட்டு வெளி கூப்பிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்க இருந்துட்டு அன்னைக்கு எப்படி, அதாவது சோதோம் குமாரா பட்டணத்துக்குள்ள கூட லோத்து வந்து அங்க இருந்துட்டு இருந்தா, அப்படி இருக்கக்கூடியவர்களை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வெளியே கூப்பிட்டு வர்ற மாதிரி தான். இன்னைக்கும் இந்த அடையாளமாக சொல்லப்படக்கூடிய சோதோம் குமாரா பட்டணத்தில் தான் இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளும் அடையாளமா இருக்கக்கூடிய சோதோம் குமாரா பாபிலோன் இதுல எல்லாமே இருந்து தான் நம்மளை என்ன பண்ணிருக்கோம், வெளியே வந்திருக்கோம். அப்ப வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகள் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:15-16. இதுதான் நமக்கு இன்னைக்கு அந்த கோணலும் மாறுபாடுமானுடைய சந்ததியின் மத்தியில் தான் நம்ம கூட இருக்கிறோம். ஆனா எப்படி அன்னைக்கு சோதோம் குமாரா பட்டணத்தில் லோத்து இருந்தாரோ அதே விதம் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இவர்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக எந்த விஷயங்களையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் நாம் செய்ய வேண்டியது இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கு கடமையாக இருந்துட்டு இருக்கு. அங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை கவிழ்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்னென்ன சம்பவங்கள் அந்த தேசத்துல ஏற்படுத்தினார் அப்படின்றத நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 19:13 நம்ம வாசிக்கலாம். இது என்ன விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்தை என்ன பண்ண போறோம்னு முடிவுக்கு கொண்டு வர போறார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த விஷயங்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாரா இருந்தா கூட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அவங்களையும் இந்த அழிவுல இருந்து மீட்டு வெளியெடுத்து கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப லோத் அதனால என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மகள்கள் இனி கல்யாணம் பண்ணிக்க போற மருமகன்கள் கிட்ட போயிட்டு என்ன பண்றாருன்னு பேச, இந்த மாதிரி இந்த தேசம் அழிவு போகுதுப்பா நீ நம்ம கூட வந்துரு அப்படின்னு அங்க சொன்னோட அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பரிகாசம் பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தது. சோ இதே கண்டிஷன் தான் இன்னைக்கு நம்ம கூட இப்ப ஏற்பட்ட வார்த்தைகளை போயிட்டு நம்ம சொன்னாலும் நம்முடைய சொந்த பத்தங்கள் மத்தியில சொன்னாலும் இதே நிலைமை தான். அவர்கள் நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா பரிகாசம் தான் பண்ணுவாங்க. அப்ப பரிகாசம் பண்ணிக்கொண்டு அவர்கள் அந்த அழிவுக்குரிய தேசத்திலேயே தான் இருப்பாங்க. இவரும் லோத் என்ன பண்ணல அப்படின்னா இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சோ அவங்க வரலையே, நம்முடைய ஃபேமிலி வரலையே, என்னுடைய ஒய்ஃப் வரலையே, என்னுடைய பையன் வரலையே, வேண்டாம். இது வந்து ஒரு மெசேஜ் என்னாச்சு பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது, தேவன் இது தீர்ப்புக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்க. அவங்க கூட நின்று காம்ப்ரமைஸ் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது அந்த காலம் இல்ல. நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க, சொல்லிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க வசனங்கள் வாசிங்க. சோ இந்த ஒரு வசனம் நம்ம பார்க்கிறப்ப 15 கிழக்கு விளக்கும் போது என்ன கம்பேர் பண்ணலாம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க இல்லீங்களா. கிழக்கு விளக்குறப்போ அவருடைய பிரசன்ன காலத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பட்டணத்து தூதர், தூதர் யாருன்னா தேவனுடைய வார்த்தைகள் சொல்றார், நீ பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்துரு. அது வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல படுத்துட்டோம் இல்ல நல்லா தூங்கிட்டோதான் இருந்தோம். ஆனா இப்ப இந்த வார்த்தைகள் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ எழுந்து உன் மனைவியையும் இங்க இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று அவனை என்ன பண்ணா துரிதப்படுத்தினார்கள். காலம் ரொம்ப கடைசி ஆயிருச்சு, அவசரப்படுத்துறாங்க, நீங்க கிளம்பி போயிரு, இந்த பட்டணத்துக்கு என்ன பண்ண போகுது ஒரு முடிவு வரப்போகுது, டேட் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு காலம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது. சோ இதெல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய காலம், எல்லா விஷயங்களும், அவருடைய செகண்ட் கமிங், பிரசன்ஸ், எல்லா விஷயங்கள், எண்டிங் பீரியட் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, தாமதித்துக் கொண்டிருந்த போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால். யோசனை பண்ணி பாரு, இன்னைக்கு தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியையும் கையையும் பிடிச்சிட்டு அவர் கூப்பிட்டு வந்துருக்கார். நம்ம தாமதம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினால அந்த கை கொடுத்து என்ன பண்றாருன்னா, நீ வந்துரு, இந்த பட்டணம் அழிவுக்குரிய ஒரு பட்டணம், இந்த பட்டணத்துல உங்க பங்கு வேண்டாம், நீ வெளியே வா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியே கொண்டு போய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா விடுறாங்க. இன்னைக்கு நம்ம கூட அதே மாதிரிதான், இந்த உலகத்தில் இருந்தும் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருந்தும் நாம் வெளியெடு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுடைய வழிநடத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் கூட, இப்ப அவங்களை வெளியே வர சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, வெளியே வந்தாச்சு இந்த மண்டலத்தை விட்டும் உலகத்தை விட்டும் வெளியே வந்ததுக்கு பின்னாடி சொல்ற, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம். இதுதான் இன்னைக்கு நமக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்கள் இருந்து வெளியே வந்துட்டாலும் கூட இதுல எதை சம்பந்தப்படுத்திருக்கோம், நம்முடைய ஜீவன் உள்ளடக்கி இருக்கு. நம்முடைய ஜீவன் தப்பணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் இருந்து நீ என்ன பண்ணு, ஓடிப்போய் ஓடிப்போயிரு. அதே சமயம் பின்னிட்டு பாராதே, எல்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிப்பான வார்த்தைகள், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த பூமி நல்லா தான் இருக்கும், இதனுடைய வாழ்க்கைகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிட்டு தான் இருக்கும், ஆனா அதன் முடிவுதான் ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கும். அதனால இந்த சமபூமியில நீ எங்கும் நிக்காதே, நீ அழையாத படிக்கு நீ என்ன பண்ணிரு, மலைக்கு ஓடி போயிரு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும், இதெல்லாமே இந்த ராஜ்யத்துக்கு சென்றடையக்கூடிய விஷயங்களை இப்ப லோகத்தினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, நம்ம பதிவு பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிலைமையிலிருந்து பிரித்தெடுத்தப்பட்ட பிள்ளைகளாக, தேவன் கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க நாம் இருக்கிறோம், இன்னைக்கு கூட புதுசா சகோதர சகோதரிகள் பண்ணிருக்கிறாங்க, இல்ல ஏற்கனவே சில சகோதரர்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு நாட்கள்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது ஜீவனுக்குரிய விஷயம், அந்த ஜீவன் சாதாரணமான ஜீவன் இல்ல, ஒரு அழியாமைக்குரிய ஜீவன் விஷயம். இந்த ஜீவன் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணாத, பின்னிட்டு பாராதே. சொல்றார் நம்முடைய கர்த்தர் பேசுற வார்த்தைகள் மைண்டுக்கு வரும், கலப்பின் மேல ஒருத்தர் கை வச்சுட்டா அவர் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தாருன்னா அது வேஸ்டா போகும். சோ இன்னைக்கு அதே மாதிரிதான், இன்னைக்கு நாம் கலப்பின் மேல் கை வைத்த பிள்ளைகளாக நாம் பின்னிட்டு பாராத படிக்கு தேவன் சொல்ற, அதாவது வசனம் நம்ம வாசிக்கலாம் என்னன்னா, நீ அழியாத படிக்கு நீ மலைக்கு என்ன பண்ணு, ஓடிப்போ. அப்படின்னா நீ இந்த உலகத்திலிருந்தும் இந்த கிறிஸ்தவத்திலிருந்தும் வெளியே வந்துட்டேனா, நீ அழியாத படிக்கணும் இருக்கணும்னா அந்த மலைக்கு நீ என்ன பண்ணு, மலை ராஜ்யம். சோ அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நம்ம சென்று சேரணும் அப்படின்னா, நம்முடைய உடன்படிக்கைகள் அங்க நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அந்த உடன்படிக்கைக்குரிய ஒரு சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தியானிச்சுட்டு இந்த பாடங்களை நம்ம முடிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கர்த்தருடைய அழைப்பு இது கூட கம்பல்ஷன் கிடையாது, விரும்பினால் என்ன பண்ணலாம், வரலாம் அந்த பட்டணத்துல இருந்துட்டு, நம்ம விரும்பினால் என்ன பண்ணலாம், கர்த்தர் சொன்ன மாதிரி என்னை பின்பற்றி வர விரும்பினால் வெளியே வரலாம். அப்படி வெளியே வந்துட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மத்தேயு 16:24 சொன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதனுடைய வார்த்தைகள் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். என்னன்னா, அதாவது டிஃபைன் கான்சிகரேஷன் சொல்ற, கான்சிகரேஷன் அப்படின்னா அது விளக்குங்க அப்படின்னு அவங்க கேட்கிறப்போ அவர் தன்னுடைய ரீப்ரின்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, பேஜ் நம்பர் 2134 என்ன சொல்றாருன்னா, அதாவது கான்சிகரேஷன் ஆஸ் கம்ப்ளீட் டேர்னிங் அவே ஃப்ரம் சின். கான்சிகரேஷன்ன்றது முழுமையான பாவத்தில் இருந்தும் இந்த உலகத்திலும் அண்ட் த வேர்ல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே வந்துட்டு அண்ட் த்ரூ டேர்னிங் ஆஃப் எவ்ரி சென்டிமெண்ட் hope, ambitions and desire unto the Lord. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், நம்முடைய நோக்கம் இதுதான் இருக்கணும். இதுதான் வந்து உண்மையான ஒரு கான்சிகரேஷன். அந்த கான்சிகரேஷன் கூட என்ன சொல்றானா, and into harmony with the divine plan, தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, உடன்படிக்கையை நம்ம செஞ்சிருக்கிறோம். அதே சமயம் அந்த உடன்படிக்கை செய்ய போறப்ப சில வார்த்தைகள் நம்ம முன்னாடி வச்சிருப்பாங்க. என்னன்னா, நீ செல்லும் செலவை என்ன பண்ணு, கணக்குப்பா. சோ இன்னைக்கு நம்ம செல்லும் செலவை கணக்கு என்ன பார்க்க சொல்றாரு அப்படின்னா, அது என்ன செலவு, என்ன செல்லும் அப்படின்னு சொல்றாருன்னா, அதாவது இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம உலகத்தில் இருந்தும், அதே சமயம் இன்னைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்தும் வெளியே வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். சரி, நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றது மாத்திரம் இல்ல, உலகத்தினுடைய விஷயங்கள் நீங்க டைப் போட்டிருக்கிறது இல்ல, மாறாக இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, பட் ஆல்சோ ஃபேமிலி டைஸ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ், அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய அஃபெக்ஷன்ஸ். இதிலிருந்து நம்ம என்ன, இதெல்லாமே செல்லும் செலவு பார்க்கணும். ஏன்னா நம்முடைய கான்சிகரேஷனுடைய லைஃப் வந்துட்டோம் அப்படின்னம்னா சில இழப்புகள் குடும்பத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் சொந்த பந்தங்கள் இழக்கத்தான் செய்யும். ஈவன் நம்முடைய சொந்த பந்தம் நம்முடைய ஓன் ஃபேமிலி என்னாகும் கேட்டீங்கன்னா சில அஃபெக்ஷன்ஸ் அங்க கண்டிப்பா மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதான் வந்து கான்சிகரேஷனுடைய லைஃப். அப்போ அதனாலதான் சொல்றார், இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா சமபூமியில நீக்க வேண்டாம், அந்த மலைக்கு நீ ஓடி போகணும்னா இந்த விதமான ஒரு கான்சிகரேஷன் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப கான்சிகரேஷனுக்கு இன்னொரு வார்த்தைகள் அவர் என்ன ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது அதாவது கான்சிகரேஷன் அப்படின்னா அவருடைய பேஜ் நம்பர்ல நம்ம பார்க்கிறோம், அதாவது 5085 என்ன பண்றாருன்னா, Henceforth, I shall have no will of my own. இது முதல் நான் வந்து என்னுடைய சொந்த சித்தம் நான் என்ன பண்றது செய்யறதில்ல. Whatever is your will, Father, shall be my will. உங்களுடைய சித்தம் என்னமோ அதுதான் என்னுடைய சித்தம். I shall do anything you will have my do us. I have given my of life, direct me through your providence and thought your words and my see your will. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் எங்களுக்கு அதிகமா கொடுத்து, சோ உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களை வழி நடத்துங்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கான்சிகரேஷனுடைய லைஃப், நேற்று சகோதரர் சொல்லிய வண்ணமாக இந்த ஒரு ரட்சண்ய காலம், இந்த காலங்கள் நீட்டிக்கொண்டே போகாது, மாறாக இந்த ரட்சண்ய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது மலைகளுக்கு ஓடி போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது தான் அன்னைக்கு அந்த தூதர்கள் அங்க சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் கூட லோத்து என்ன பண்றாருன்னா, வசனங்கள் நீங்க வாசிங்க, அதாவது 18 வசனம் வாசிங்க, 19 வசனம் பாத்தீங்களா. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றார், நீ இந்த பட்டணத்துல இந்த சமபூமியில நீ எங்க நிக்காத அப்படின்னா அப்படின்னா ஆண்டவரு சொல்றார். இன்னைக்கு நம்ம கூட படுத்தான் நம்முடைய கான்சிகரேஷனுடைய லைஃப் நம்ம எடுத்துட்டோம்னா என்ன பண்றது, நம்ம இந்த பூமியில தான் பார்க்கணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இருக்குது. அதனால தேவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய சில சமயங்கள் நம்முடைய பேச்சுக்கள் அங்க இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அதாவது உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. சோ அந்த கிருபை கிடைக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறோம். இல்லாண்டவரே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், இன்னும் நம்முடைய லைஃப் இன்னும் நாட்கள் இருக்குது இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கிறோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, என் பிராணனை காத்த தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினே, மலைக்கு போக என்னால் முடியாது. பாரு என்ன பண்ற, இப்ப மலைக்கு போறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக போகணும், ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு அங்க லோத் அங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப அந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்றாருன்னா, அதாவது அதற்கு அவர் வசனம் நம்ம வாசல் 20 வசனம் பாத்தீங்களா. இப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றப்போ இல்ல இல்ல அவ்வளவு தூரம் நான் ஓடுறதுக்கு வந்து முடியாது, எனக்கு தீங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, சோ பின்னாடியே வந்துட்டு இருக்குது, அதனால அவ்வளவு தூரம் இல்ல என்னால ஓட முடியாது, அதோ அந்த ஊர் வந்து பக்கத்துல என்ன ஆயிட்டு இருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய காலங்கள் எந்த காலம் சொல்றோம், கடைசி காலங்கள் நம்ம சொல்றோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சொல்றோம். ஆனா இதனுடைய ஆரம்ப காலங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, அதாவது கடைசி காலங்கள்னா கண்டிப்பா ஆரம்ப காலங்கள் என்ன ஆயிட்டு இருக்கும், இன்னும் சொல்ல போனா நம்முடைய கர்த்தரனுடைய வருகையினுடைய ஆரம்ப காலங்களை நம்ம எப்படி நினைச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கும், நாட்கள் செல்லும், நாட்கள் போகும், நாட்கள் இன்னும் நீட்டி கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்போ என்ன சொல்றோம்னா, அந்த மலைக்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்மளால முடியாது. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ பிரசன்ட் இவர் முடியாது அப்படின்னு சொன்னோடனே இப்ப நம்மளை பார்த்து என்ன பிடி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதுவும் அந்த ஊர் இருக்கிறது அப்படின்னாருன்னா, இப்ப அந்த மலை என்னாச்சு அப்படின்னா, இப்ப கிட்ட வந்தாச்சு, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப பக்கத்துல ஏற்காடு மலை இருக்கு, இது சேலத்திலிருந்து பாக்குறப்ப ஏற்காடு மலை அங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஆனா இப்போ இந்த மலைக்கு உள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் மலைக்கு வந்துட்டேன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம், இந்த ஊருக்கு வந்துட்டோம் சொல்லுவோம். சோ அதே மாதிரி தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, அது கிட்ட இருக்கிறது. இப்போ அந்த ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இல்ல, அது ரொம்ப கிட்டத்தில் இருக்கு, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நம்முடைய கண்கள் முன்னாடி இருந்துட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு பட்டணத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா போறேன், அதே சமயம் இந்த பட்டணத்து எப்படி இருக்குன்னா சின்னதுமா இருக்குது சொல்றேன். அப்ப சின்னதுமா இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த 144,000 பேர் என்கின்ற எண்ணிக்கை இருந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல, ஆனா இப்போ இல்ல, அந்த ஊர் இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த தேசம் அந்த பட்டணம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா ரொம்ப சின்னதாயிருச்சு. ஏன்னா இதனுடைய எண்ணிக்கை இன்னும் 144,000 பேர் இல்ல, தெரியல நமக்கு எவ்வளவு பேர் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, இப்ப அந்த தேசம் ரொம்ப சின்னதா இருக்குதே அப்படின்னு சொன்னோடனே, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். சோ அந்த சின்ன ஊர் என்ன ஊருங்கிறது, என்ன ஊர் ஓடிட்டாரு அவர், போன ஊர் என்ன ஊர், சோவார். அப்ப சோவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னா ஒரு சின்ன அளவுல தான் இருக்குது. இந்த பட்டணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓடி போகணும். ஏன்னா அங்க பாருங்க, அதாவது 21வது வசனம், அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாத படிக்கு இந்த விஷயத்திலும் நான் உனக்கு என்ன பண்றேன், நீ கேட்டுட்ட ஆனா இதுலயும் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றேன். ஏன்னா என்னுடைய கிருபை இருக்குது, இந்த கிருபையை நாம் விருதாவாக பெற்றிருக்க வேண்டாம். அப்போ இந்த ஒரு காரியங்கள் நம்ம அறிந்த பின்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, தீவிரமாய் அங்கே என்ன பண்ணலாம்னா ஓடி தப்பித்துக்கொள், மெதுவா இல்ல. இனி காலம் இன்னும் இன்னொரு 100 வருஷம் போகும், இன்னொரு 50 வருஷம் போகும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா தீவிரமாய் ஓடி அங்க தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும் பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம் கிழக்கு வெளுக்கும் பொழுது அப்படின்னு நம்ம படிச்சோம். ஆனா இங்க என்னாச்சுன்னா, லோத்து சோவாருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பூமியின் மேல் சூரியன் என்ன பண்ணிருச்சு, உதிச்சிருச்சு அப்படின்னா இது என்ன, எப்படி எப்படி கம்பேர் பண்ணலாம் இல்லைங்களா, தெளிவா நம்ம கம்பேர் பண்ணலாம். என்னன்னா அவருடைய விசிபிள், இன்னும் கண்ணுக்கு தெரியக்கூடிய விதத்தினுடைய காரியங்கள் என்ன ஆகும்னா இந்த பூமி மேலத்தில் நடந்துரும். அதனாலதான் சொல்றாரு, லோத்து சோவருக்குள் வரும் பொழுது இவன் சபையாகிய ஜனங்கள் எப்போ அந்த முழு அங்கீகரிக்கிறாங்களோ அந்த பீரியட்ல இந்த உலகத்துக்கு என்ன ஆயிருனா முடிவு வந்துடும். கண்களுக்கு தெரியக்கூடிய விதத்துல ராஜ்யங்கள் என்ன ஆகும்னா ஸ்தாபனம் ஆயிரும். அப்ப இவர் சோவருக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தும் அந்த பட்டணங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிர்களையும் என்ன பண்ணிட்டார்னா அழிச்சிட்டார். அப்படின்னா இந்த உலகத்தை அவர் தன்னுடைய மகா உபத்திரவத்தினுடைய நாட்கள்ல முடிக்க போறார். சோ இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா, சில எச்சரிப்புகள் அங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரம்பம் கிழக்கு வெளுக்கிற டைம்ல நம்ம இல்ல, இன்னைக்கு கிழக்கு வெளுத்து வெகு நாட்கள் ஆயிருச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 135-137 வருஷங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும்னா தீவிரமாய் ஓடி, ஏன்னா ஒரு வசனங்கள் நீங்க வாசிக்கலாம், அதாவது ஏசையா 33வது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம். இதுல ரெண்டு பாகமும் இருக்கு. என்னன்னா தூரத்தில் இருந்த காலம், தூரத்தில் இருக்கிறவர்களே நான் செய்கிறதை நீங்கள் என்ன பண்ணுங்க கேளுங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, சமீபத்தில் இருக்கிறவர்களே, இப்ப நம்மளை பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு, சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இந்த ரெண்டு தூதர்களை அனுப்பிச்சு இந்த பூமியில நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா நிதானமா நீங்க பாத்துட்டு இருங்க. ஏன்னா உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். இது எப்ப அப்படின்னா இன்னைக்கு இல்ல. வசனம் 14வது வசனம் சொல்றார், உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தவராய் பார்க்கும், ஆனா இது தூரத்தில், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் இல்ல. இன்னைக்கு எப்படி வந்து நம்முடைய கண்கள் முன்னாடி நம்ம இன்னும் பக்கத்துல இந்த ஒரு தேசங்கள் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு காலமாக அங்க இருந்துட்டு இருக்கு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியின் மேல் வரக்கூடிய அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ரெண்டு தூதர்கள் நம்முடைய கைகளை பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட்டணத்தை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு. அப்படி பட்டணத்தை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாலும் கூட நாம் என்ன பண்றோம்னா சில காம்ப்ரமைசஸ் பேசிட்டு இருக்கோம். இல்லாண்டவரே நான் கொஞ்சம் சொல்றேன் கேட்டுட்டு இருக்க, ஆனா இதெல்லாமே என்னன்னா அவர் நம்மள் வைத்திருக்கக்கூடிய கிருபை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சூழ்நிலையிலும் கூட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தாலும் கூட அவங்களுடைய மனைவி என்ன பண்ண முடியல, சோ அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அப்போ அந்த பட்டணத்துல பிரவேசிக்க முடியாத படிக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா உப்புத்தூள் ஆயிட்டாங்க. சோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட ஜனங்கள் எப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நன்மை செஞ்சு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மறிச்சு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நினைவு தூண் வைக்கிறாங்க இல்லைங்களா. யாராவது தீமை செஞ்சவங்களுக்கு தூண் வைக்கிறாங்களா, நன்மை செஞ்சா தூண் கிடைக்குது. அப்ப இதுக்கு கூட ஜனங்கள் எப்படித்தான் ஃபீல் பண்றாங்கன்னா, நான் வந்து லோத்துனுடைய மனைவி மாதிரி தூணா உப்பு தூணா இருக்கும்னு. ஏன்னா நம்முடைய கர்த்தர் எப்படி சொல்லிட்டார், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்களே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, லோத்தினுடைய மனைவி மாதிரி அங்க என்னன்னா ஒரு இரண்டாம் மரணத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தூணாக இல்லாதபடிக்கு நம்முடைய கர்த்தர் சொன்ன மாதிரி நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் இந்த ஒரு உப்புகளாக இருந்து கொண்டு, அதாவது தேவன் இந்த கடைசி நாட்களில் தரக்கூடிய மாபெரும் சத்தியங்கள் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட சத்தியங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும், அதாவது நாம் தீவிரமாய் ஓடி நம்முடைய கான்சன்ட்ரேஷனுடைய லைஃப் முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமையோடு கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.